சபையாரை ஊழியர் பயிற்றுவித்தல். செய்யப்பட்ட எல்லா பிரசங்கங்களும் பெரும்பான்மையானவர்களை சுயநலமற்ற ஊழியர்களாக்கவில்லை என்பது வெளிப்படை. இக்காரியம் மிக முக்கிய விளைவை கொண்டுவரும் என்பதை சிந்திக்க வேண்டும். நித்தியத்திற்குரிய நம் எதிர்காலம் ஆபத்திலிருக்கிறது. வெளிச்சத்தை கொடுக்க மறுப்பதினால் சபை தனது தாளந்துகளை உபயோகியாமல் உலர்ந்து போகிறது. யாவரும் தாங்கள் அடைந்த வெளிச்சத்தை நடைமுறையில் உபயோகிக்கும்படி ஆண்டவரிடமிருந்து வந்த போதனைகளைப் போல கவனமாய் போதிக்க வேண்டும். சபையின் பொறுப்புடையவர்கள் திறமை வாய்ந்தவர்களை பொறுக்கி எடுத்து பொறுப்புகளை அவர்களுக்கு கொடுத்து பிறருக்கு ஆசீர்வாதமாக சிறப்பாய் பணியாற்ற அவர்களுக்கு கற்பிக்க வேண்டும். இயந்திர தொழிலாளிகள், வழக்கறிஞர்கள், வியாபாரிகள் மற்றும் பலதரப்பட்ட தொழிலாளிகளும் உத்தியோகஸ்தர்களும் தத்தம் தொழில்துறைகளில் மிகத் திறமை வாய்ந்தவர்களாயிருக்கும்படி தங்களை விருத்தி செய்து கொள்கிறார்கள். கிறிஸ்துவின் பின்னடியார்கள் குறைந்த ஞானமுள்ளவர்களாயிருந்து அவருடைய சேவையை செய்கிறவர்களெனச் சொல்லிக் கொண்டு கையாட வேண்டிய வழிமுறைகள் பற்றி அறிவில்லாதிருக்கலாமாமா? மித்திய ஜீவனை அடைய எடுக்கும் முயற்சிக்கு லெழகீக ஆதாயம் ஒன்றும் ஒப்பாகாது. இயேசுவிடம் ஆத்துமாக்களை வழிநடத்துவதற்கேதுவாயிருக்க மனுஷ சுபாவம், மனுஷ மனப்பான்மை பற்றிய அறிவு அவசியம். சத்தியத்தை பற்றி ஆண்கள் பெண்களிடம் கூறி அறிவிக்க மிகவும் ஆழ்ந்த சிந்தனையும் ஊக்கமான ஜபமும் தேவை.
ஒரு சபை ஸ்தாபனமானவுடனே ஒரு போதகர் அவர்களை உழைக்கும்படி செய்வாராக. சித்திகரமாக உழைக்கும்படி அவர்கள் கற்பிக்கப்பட வேண்டும். போதகர் பிரசங்கிப்பதை விட ஊழியன் செய்ய கற்பிப்பதில் அதிக நேரம் செலவிடுவாராக. தாங்கள் அடைந்த அறிவை பிறருக்கு கொடுக்கும்படி விசுவாசிகள் கற்பிக்கப்பட வேண்டும். அனுபவம் முதிர்ந்தவர்களிடம் விசுவாசத்தில் குழந்தைகளாக இருப்போர் ஆலோசனை கேட்பது அவசியமெனினும் போதகர்களை தேவனுடைய ஸ்தானத்தில் வைத்துவிடக்கூடாது. போதகர்களையல்ல, கடவுளைச் சார்ந்து அவருக்கு உழைக்க கற்பிப்பதே சபையாருக்குச் செய்யப்பட வேண்டிய பேருதவி. கிறிஸ்து உழைத்தது போல அவர்களும் உழைக்கப் பழகுவார்களாக. அவர்கள் தங்கள் ஊழியர் படைகளோடு சேர்ந்து அவருக்கென உண்மையான பணியாற்றுவார்களாக. ஜனங்களுக்காக உழைப்பதில் ஆசிரியர்கள் முன்னோடிகளாயிருப்பார்களாக. மற்றவர்கள் அவர்களோடு சேர்ந்து போவதினால் அவர்கள் முன்மாதிரியிலிருந்து உழைக்க கற்றுக்கொள்ளுவார்கள். பல பிரசங்கங்களை விட ஒரு முன்மாதிரி மிக விலையேறப்பெற்றது. சபையின் மேய்ப்பர்கள் சபையின் ஒவ்வொரு அங்கத்தினரும் கடவுளுக்கென உழைக்கும்படி தக்க வழிமுறைகள் கண்டுபிடிக்க வேண்டும். கடந்த காலங்களில் இப்படி யாதொன்றும் செய்யப்படவில்லை. எல்லாருடைய தாளந்துகளும் சேவையில் பயன்படுமாறு திட்டங்கள் செய்யப்படவில்லை. இதனால் எத்தனை நஷ்டம் என்பதை வெகு சிலரே உணர்ந்திருக்கிறார்கள். தேவ ஊழியத்தில் மாபெரும் உதவியாயிருக்கும் பல தாளந்துகள் உண்டு. அவைகளை தகுந்த சேவையில் ஈடுபடுத்த வேண்டும். பெரிய சிறிய சபைகளுக்கு ஊழியர்களை அனுப்பி சபைகளையும் அவிசுவாசிகளையும் மேம்பாடாக்க அங்கத்தினர் உழைக்கும்படி பயிற்றுவிக்க சிறந்த திட்டம் இருக்க வேண்டும். பயிற்சியும் கல்வியுமே தேவை. எல்லாரும் இக்காலத்திற்குரிய வேலைக்குத் தக்க அறிவு பெறும்படி தங்கள் மனதையும் இருதயத்தையும் பக்குவப்படுத்தி தங்களுக்கு பொருத்தமானதில் மிகத் திறமை அடைவார்களாக. சபையை விருத்தி செய்வதற்கு தாளந்துள்ளவர்களைக் கண்டுபிடித்து அவர்களுக்கு பயிற்சியளித்து சபையைக் கட்ட ஞானமுள்ள ஊழியர்கள் தேவை. சபைகளைச் சந்திக்க உழைப்பவர்கள் சகோதர சகோதரிகள் மிஷனரி ஊழியன் செய்ய அனுபவ வாயிலாக கற்பிக்க வேண்டும். வாலிபருக்கும் அப்பயிற்சியளிக்கும் வகுப்பு நடத்தப்படுவதாக. வாலிப ஆண்கள் பெண்கள் தங்கள் வீடுகளிலும் அயல் வீடுகளிலும் சபையிலும் உழைக்க கற்பிக்கப்படுவார்களாக. An appeal to ministers and church officers.
நடக்க வேண்டிய மாபெரும் வேலையில் சபையார் தங்களோடு ஒத்துழைக்கும்படி பரம தூதர்கள் நீடித்த நாட்களாய் காத்துக் கொண்டிருக்கின்றனர். அவர்கள் உனக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இடம் விசாலமானது, திட்டம் வெகு அடக்கமானது. எனவே பரிசுத்தமாக்கப்பட்ட ஒவ்வொரு இருதயமும் தேவ வல்லமையின் கருவியாக சேவையில் புகுந்து கொள்ளும். கிறிஸ்தவர்கள் ஏகோவித்து ஒரே வல்லமையின் கீழ் ஒரே நோக்கத்தோடு ஒன்றுபோல் முன்னேறினால் அவர்கள் உலகத்தையே அசைத்துவிடலாம். உலகத் தொழிலில் ஈடுபட்டிருக்கும் ஆசிரியர்களுக்கும் ஜனத்தலைவர்களுக்கும் கூறி அறிவிக்கப்படும் அழைப்பே பெருவழிகளில் உள்ளவர்களுக்கு கொடுக்கும் அழைப்பாகும். பொது வாழ்க்கையில் பெரும் பொறுப்புடைய மருத்துவர், ஆசிரியர், வழக்கறிஞர், நீதிபதிகள், பொதுநல அலுவலாளர்கள், தொழிலாளிகள் யாவருக்கும் தூதுகள் திட்டமாகவும் தெளிவாகவும் அறிவிக்கப்பட வேண்டும். மனுஷன் உலக முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? மார்க்கு 8:36-37.
கைவிடப்பட்டிருக்கும் ஏழைகளைப் பற்றி நாம் பேசவும் எழுதவும் கூடும். அப்படியே அசட்டை பண்ணப்பட்ட ஐஸ்வர்யவான்களையும் நாம் கவனிக்க வேண்டாமா? அநேகர் இவர்களை நம்பிக்கையற்ற வகுப்பினராகக் கருதி சாத்தானுடைய வல்லமையினால் குருடாகி மித்தியத்தைப் பற்றிய உணர்வை இழந்து கிடக்கும் இவர்களுடைய கண்களை திறக்க முயலாதிருக்கிறார்கள். அவர்களுடைய வெளித்தோற்றத்தின்படி தீர்ப்புச் செய்து நம்பிக்கையற்றவர்களெனப் புறக்கணித்தபடியால் ஆயிரக்கணக்கான ஐஸ்வர்யவான்கள் எச்சரிக்கப்படாமல் தங்கள் கல்லறைகளுக்குச் சென்றிருக்கிறார்கள். ஆனால் நிர்விசாரிகளாக வெளிக்குத் தோண்டின போதிலும் அவர்களில் மிகுதியானவர்கள் தங்கள் ஆத்துமா பாரமடைந்திருப்பதாக எனக்கு காட்டப்பட்டார்கள். ஆயிரக்கணக்கான தனவந்தர் ஆவிக்குரிய ஆகாரமின்றி பட்டினியாயிருக்கிறார்கள். உத்தியோகஸ்தர் பலரும் தங்களுக்கில்லாத ஒரு ஆவிக்குரிய தேவையை உணர்கிறார்கள். பயனில்லையென எண்ணி அவர்களில் சிலரே ஆலயம் செல்கின்றனர். அவர்கள் கேட்கும் உபதேசம் அவர்கள் இருதயத்தை தொடுவதில்லை. இவர்களுக்காக நாம் தனியால் முயற்சி எடுக்காமல் இருக்கலாமா? பிரசுரங்கள் மூலம் இவர்களுக்கு உதவ முடியாதா எனச் சிலர் கேட்கலாம். அநேகரை இவ்விதம் கண்டடைய முடியாது. தனியால் ஊழியமே அவர்களுக்கு தேவை. விசேஷ எச்சரிப்பு இன்றி அவர்கள் அழிய வேண்டுமா? பண்டை காலத்தில் அப்படி இருக்கவில்லை. உயர்ந்த நிலையிலிருந்தவர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் சமாதானமும் இளைப்பாறுதலும் அடையும்படி தேவதாசர்கள் அவர்களிடம் அனுப்பப்பட்டார்கள்.
விழுந்து போன மனுக்குலத்தை மீட்கவே மேலோகராஜன் உலகம் வந்தார். அவர் தாழ்த்தப்பட்டோருக்காக மட்டுமல்ல, உயர்ந்த நிலையிலிருப்பவருக்காகவும் வந்தார். தேவ கற்பனைகளை கைக்கொள்ளாமலும் தேவனை அறியாமலுமிருந்த உயர்குலத்தவர்களுடைய இருதயங்களை அடைய அவர் மிக யுக்தியுடன் உழைத்தார். அதேவேளை கிறிஸ்து பரமேறிய பின்னும் தொடர்ந்து செய்யப்பட்டது. கொர்னலியுவுக்கு கர்த்தர் காட்டிய வாஞ்சையைப் பற்றி வாசிக்கும்போது என் இருதயம் உருகுகிறது. கொர்னலியு ரோமப்படையில் உயர் பதவியிலிருந்தான். ஆனால் தனக்கு கிடைத்த வெளிச்சத்தில் மிக உண்மையாய் நடந்தான். பரத்திலிருந்து கர்த்தர் அவனுக்கு விசேஷித்த தூது அனுப்பினார். அதே சமயம் வேறொரு தூது மூலம் பேதுரு அவனை சந்தித்து ஒளியருள் செய்தார். ஒளிக்காக மன்றாடுகிறவர்களிடம் தேவன் காட்டும் அன்புக்கும் அனுதாபத்துக்கும் அத்தாட்சியாகவிருந்து நம் ஊழியத்தில் நமக்கு ஊக்கமளிக்க இது பேருதவியாயிருக்க வேண்டும். சபையில் சேரும்படி கடவுள் விரும்பும் அநேகர் இக்காலத்திலும் கொர்னேலியுவைப் போலிருக்கின்றனர். அவர்களுடைய அனுதாபம் கற்பனையை கைக்கொள்ளுகிறவர்களோடு இருக்கிறது. ஆனால் அவர்களை உலகத்தோடு கட்டும் பிரிகள் பலமாகவிருக்கின்றன. எளிமையானவர்களோடு சேரும்படியான சன்மார்க்க தைரியம் அவர்களுக்கில்லை. இந்த ஆத்துமாக்களுக்காக நாம் விசேஷ முயற்சி எடுப்பதவசியம். பொறுப்புகளும் சோதனைகளும் அவர்களுக்கு இருப்பதால் நம் விசேஷ ஊழியம் அவர்களுக்கு அவசியம்.
எனக்கு கொடுக்கப்பட்ட வெளிச்சத்தின்படி உலகத்தில் அதிகாரமும் செல்வாக்கும் நிறைந்த மனிதருக்கு கர்த்தர் உரைக்கிறாரென்று தெளிவாக கூறப்பட வேண்டும். அவர்கள் கடவுளால் மிக முக்கிய பொறுப்புகளைப் பெற்ற உக்கிரானக்காரர் ஆவர். அவர்கள் அவருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டால் கடவுள் தமது ஊழியத்தில் அவர்களை பயன்படுத்துவார். உயர்ந்த வகுப்பினருக்கென உழைக்கத் தகுந்தவர்கள் சிலர் உண்டு. இப்படிப்பட்டவர்கள் தினமும் கர்த்தரை தேடி அவர்களை கண்டடையும் வழிமுறைகளை ஆராய்ந்து அவர்களோடு பழகுவது மட்டுமல்ல, தங்கள் விசுவாசத்தினாலும் தனியாள் ஊழியத்தினாலும் அவர்களை விடாமற் பற்றிக் கொண்டு அவர்கள் ஆத்துமாக்கள் பற்றி ஆழ்ந்த அன்பு பாராட்டி தேவ வசனத்தின்படி சத்தியத்தை அவர்கள் அறியும்படி ஊக்கம் காட்ட வேண்டும்.